இப்பொழுதும் இந்த ஜூலை மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியாக நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய சபையில் தான் வாக்குத்தத்தமே டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். எல்லாருமே நீ நல்லா இருப்பே, ஆசீர்வாதமாக இருப்ப, இப்படிதான் வாக்குத்தத்த செய்தி உட்காந்து தியானிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து அப்படி சொல்லி உங்களை அப்படியே பாலிஷ் பண்ண நான் விரும்பலை. நீங்கள் நல்லா இருப்பதற்கு என்ன செய்யணுன்றதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நீங்கள் கேட்குற செய்தி உங்களுக்கு அப்படியே பூசி முழுகிற மாதிரி இருக்காது, ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகும். ஆமேன். சரி, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் தொடர்பாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:13 வசனத்தை வாசிக்கலாம். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி
எப்ராயிமிலே
வில்லை நிரப்பி
சீயோனே
உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி
உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன்
என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இதில் ஆண்டவருடைய பாரம், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, இவைகள் எல்லாம் இந்த வசனத்திற்குள் அடங்கியிருக்கிறது. சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். ஆண்டவர் நம்மை ஒரு பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு ஒப்பாக மாற்றுவேன்னு சொன்னார். எதுக்காக? கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக சியோனாகிய நம்மை ஆண்டவர் இப்படி ஏற்படுத்துவேன்னு சொல்றார். இந்த கிரேக்கு தேசத்தின் புத்திரர் என்பது ஆண்டவரை அறியாதிருக்கிற புறஜாதி ஜனங்களை குறிக்கும். சியோன் என்பது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாயிருக்கிற நம்மை குறிக்கும். நம்மை அவரை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எழுப்பி அவர்களை கர்த்தர் தமக்காக பிரித்தெடுப்பதற்கு நம்மை ஒரு பராக்கிரமசாலியின் கையில் உள்ள பட்டயத்தை போல எடுத்து பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நாம் பயனுள்ளவர்களா இருக்கிறோம். எப்படி? நமக்கு நாம் பயனுள்ளவர்களா இருக்கிறோம். நம்முடைய பர்சனல் லைஃபுக்கு சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்திற்கு நம்ம பயனுள்ளவர்களா இருக்கிறோம். குடும்பத்திற்குரிய காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்தி நீங்கள் செய்யறீங்க, சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் செய்யறீங்க. நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்திலே அந்த இடத்திற்கு நீங்கள் பயனுள்ளவர்களா இருக்கிறீங்க. சின்சியரா வேலை செய்து அந்த இடத்துல நீங்கள் பயனுள்ள ஒரு நபரா இருக்கீங்க. ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக நம்மை படைத்த ஆண்டவர், நமக்காய் ஜீவன் கொடுத்த இரட்சகர், நமக்காக திரும்பி வந்து நம்மை நித்தியத்திலே சேர்க்க போகிற ஆண்டவர், அவருக்கு நம்ம பயனுள்ளவர்களா இருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா இந்த பயனுள்ள வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் ஏதோ ஆண்டவருக்கு நம்ம லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கிற விஷயம் கிடையாது. இந்த பயனுள்ள வாழ்க்கை தான் நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தாலந்துகளை குறித்து சொல்லுகிற ஓமையிலே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25:14-30 அந்த ஓமை இருக்கிறது. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். ஆண்டவருக்கு நம்ம பிரயோஜனமே இல்லைன்னா புறம்பான இருள், அதாவது நரகத்திலே தள்ளப்படுவோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது தேவ பிள்ளைகள் இருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமேன். உங்க லைஃப்ல நீங்க ஆண்டவருக்கு என்ன விதத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் முக்கியம். என்ன விதத்தில்? நான் போனவான சொன்னேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று நம்ம தியானிக்கும் போது ஊழியத்தில் பல வகை இருக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதுதான் முக்கியம். சரி, இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் பிரித்து பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள், பராக்கிரமசாலி, அதை கவனிக்கணும். அடுத்தது அவர் கையில் இருக்கிற பட்டயம், அதையும் கவனிக்கணும். இந்த பராக்கிரமசாலி யார் என்பதை உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கடந்த வாரங்களாகவே அதை நம்ம ஹைலைட் பண்ணி நாம பார்த்துட்டு இருக்கிறோம். செய்திக்குள் போகும்போது அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாவற்றை விட சிறந்த ஒரு பராக்கிரமசாலி ஒருவர் உண்டானால் அது நம் தேவனாகிய கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20:11 அதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 20:11, இதெல்லாம் ஏற்கனவே ஒவ்வொரு மாதத்தில் முதல் வாரத்தில் பார்த்ததுதான், திருப்பி படிக்கலாம்.
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய்
என்னோடு
இருக்கிறார்
ஆகையால்
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள்.
மறக்கப்படாத நித்திய லட்சை
அவர்களுக்கு உண்டாகும்.
இங்கே பார்க்கும் பொழுது பயங்கரமான பராக்கிரமசாலி என்று கர்த்தர் குறிப்பிடப்படுகிறார். எல்லா பராக்கிரமசாலிகளை விட மேல பயங்கரமான பராக்கிரமசாலி. இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறார். புரியுதுங்களா? எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடி நாள் நம்மை துன்பப்படுத்த நினைக்கிறவர்கள் நம்மை மேற்கொள்வது இல்லை. அவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். இப்படி இருக்கும் பொழுது இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி சத்துருக்களை மேற்கொண்டு நம்மை தம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். சரி, இப்ப அடுத்தது அவர் கையில் இருக்கிற பட்டயம். இது நம்மளை வந்து பட்டயங்கிறாரு. அந்த பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன்னாரு. பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன், பட்டயம் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒப்பா தான் நம்மளை வைக்கிறார். அப்ப அந்த பட்டயம்ன்றது எதை குறிக்கிறது என்றால், வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12 வாசிக்கலாம்.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
ஆத்துமாவையும்
ஆவியையும்
கணுக்களையும்
ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும்
யோசனைகளையும்
வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
அப்ப இந்த பட்டயம் என்பது இங்கே தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். அப்படின்னா வேத வசனத்திற்கு உன்னை ஒப்பாக நான் உன்னை நடத்துவேங்கிறார். இந்த பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தை. அதை போலவே அப்படியானால் இந்த வசனத்திற்கு சாட்சியாய் உன்னை நான் வைப்பேன். இந்த வசனத்தின் வல்லமையினால் உன்னை நான் நிரப்புவேன். இந்த வசனத்தின் மூலமாக எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் உன் வாழ்க்கைக்கு உனக்கு சொந்தமாக்குவேன்கிறார். அதைதான் சொல்ல வர்றார். இந்த பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலி கர்த்தர், அவர் கரத்தில் இருக்கிற பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தை. அதற்கு ஒப்பாக ஆண்டவர் நம்மை நடத்துவேங்கிறார். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக மாற்றுகிறார். அப்படியானால் இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது என்பதைத்தான் கடந்த சில மாதங்களாக நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன் அதை நம்ம வேத வசனங்கள் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கிறோம்னா, அதே போல ஆண்டவர் நம்மை நடத்த நினைக்கிறார். அதனாலதான் வசனம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்தால் நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் நமக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வசனத்தின் மேன்மைகளை நம்ம பார்க்கிறோம். கடந்த மாதங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி, எதையும் உடைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினி, எந்த பாவத்தையும் பட்சிக்க வல்லமை உள்ளது. இதெல்லாம் கடந்த மாதங்களில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அடுத்த ஒரு காரியத்திற்கு நேராக நாம் கடந்து போகலாம். 119வது சங்கீதம் 105வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக் கொள்ளப் போகிறோம். இந்த மாதத்திலே நாம் இந்த வாரத்தில் எடுத்துக்கொள்கிற தியானம் 119ஆம் சங்கீதம் 105வது வசனம்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது.
வசனம் எப்படிப்பட்டது? நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். வேத வசனத்திற்கு பல கோணங்கள் இருக்கிறது. அதிலே பலவிதமான காரியங்களை கர்த்தர் உள்ளடக்கி இருக்கிறார். அது அக்னியை போல பாவத்தை பட்சிக்கும், சம்மட்டியை போல கடினமான இருதயங்களையும் உடைக்கும். இன்றைக்கு சொல்லப்படுகிறது, இந்த வேத வசனமானது நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்படியானால் வசனத்தில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு தீபத்தை போல் இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. வெளிச்சம் இல்லாவிட்டால் கண் இருக்கிறவன் கூட குருடன் தான், அப்படிதானே? சடனா டோட்டலா கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா தட வீட்டம் இருக்கிற வீட்டில் போய் நம்ம முட்டிட்டு நிற்போம். கண் இருந்தாலும் வெளிச்சம் ஒண்ணு இல்லைன்னா அவன் குருடன் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கண் இருக்குது, மாம்சத்துல கண் எல்லாருக்கும் இருக்குது, வெளிச்சம் இல்லை. புரிதங்களை நான் சொல்ல வரேன்னு, மாம்சத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குமே கண் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாத காரணத்தினாலதான் எங்கேயோ போய் முட்டிட்டு நிற்கிறாங்க. பாவமான காரியங்களை செய்கிறார்கள், தவறான காரியங்களை செய்கிறார்கள், தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள், மடிந்து போறாங்க. ஏன்? வெளிச்சம் இல்லை. கண் இருக்குது, வெளிச்சம் இல்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிற பிசாசானவன் அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்களுக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னா, வேத வசனத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார். கண்களை கர்த்தர் திறந்த பிறகு ஆண்டவர் நம்மை கொண்டு வெளிச்சத்தை அவர்களுக்கு காண்பிக்க நினைக்கிறார். வேத வசனம் வெளிச்சத்தை கொடுக்கிறது, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அதே போல நம்மையும் பயன்படுத்துகிறார். எப்படி அந்த பட்டயமாகிய வேத வசனம் வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதே போல அந்த பட்டயத்திற்கு ஒப்பாக நம்மையும் இந்த உலகத்தில் கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஆமேன். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14-16 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம்
மறைந்திருக்க மாட்டாது.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
இவ்விதமாய்
மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம்
அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவதுங்கிறார்.
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சம். இப்ப நம்மள ஆண்டவர் எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறார் பாருங்க, அந்த பொசிஷன்ல நம்மள கொண்டு போய் நிக்க வைக்கிறார் ஆண்டவர் பாருங்க. அந்த பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன்றது எவ்வளவு கரெக்டா செய்யறாரு. அந்த பட்டயமாகிய வேத வசனம் வெளிச்சமா இருக்குது, பாதைக்கு வெளிச்சம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். அதுக்கு ஒப்பா நம்மளை அப்படியே கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுள். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய சுபாவங்களை கர்த்தர் மாற்ற, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எவைகளை நாம் நேசித்தோமோ அதை வெறுக்கும்படி ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. எதை நாம் வெறுத்தோமோ அதை நேசிக்கும்படி நம்முடைய இருதயம் திருப்பப்படுகிறது. அதுதான் ரட்சிப்பு. முதல்ல பேசிக்கா தெரியும், ரட்சிப்பு என்பது சும்மா கையத்துக்கு நானும் ரட்சிக்கப்பட்ட அது கிடையாது. இதை வச்சு நான் இப்ப சொல்ற வார்த்தையை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு உங்களையே நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கங்க. ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாமே புதிதாகும். பழைய ஜென்ம சுபாவங்கள், பழைய விருப்பு வெறுப்புகள் மாறும். எதை நீங்கள் நேசித்தீர்களோ அதை நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீர்கள், எதை நீங்கள் வெறுத்தீர்களோ அதை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் டோட்டலா வரலன்னா நீங்க ரட்சிக்கப்படலன்னு நான் தைரியமா சொல்லுவேன். ரட்சிக்கப்படல, சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, ஆனா நீங்க ரட்சிக்கப்படல. உங்கள் பழைய விருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாறாத பட்சத்தில், ஆண்டவர் கொடுத்திருக்கிற புதிய ஆவிக்குரிய காரியத்தின் மேல் உங்களுக்கு ஒரு தாகம் உண்டாகாத பட்சத்தில், முன்னால நான் சர்ச்சுக்கு வராமல் இருந்தா இப்ப நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறீங்களே தவிர இன்னும் உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படவில்லை. சர்ச்சுக்கு வர்றதுனால ஒரு நபரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆத்மா ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அதை நம்ம தெளிவா இருக்கணும். இதுல மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் வாங்க சர்ச்சுக்கு வந்தீங்க, எல்லாம் ஓப்பனா பரலோகத்துக்கு போயிடலாம், அந்த ஏமாத்தவளை நான் செய்யல. தெளிவா சொல்றேன், நீங்கள் மனம் நிரும்பி ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய சுபாவம் மாற்றம் இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வர முடியும், இல்லைன்னா முடியாது. ரட்சிக்கு நான் சபைக்கு வரலாம், ஞானஸ்தானம் எடுக்கலாம், ஆனால் வாழ்க்கை மாற்றம் என்று ஒன்று சம்பவிக்காத பட்சத்தில் அந்த நபர் பரலோகத்துக்கு வர முடியாது. அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவனை எவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொன்னான், கிருபையின் காலையில் முழுசும் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாலே அவன் சொன்னான். அவனிடத்துல ஞானஸ்தானம் பெறுவதற்கு வரிசையா வந்து நின்னாங்க, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், வாழ்க்கையில மாற்ற வேணும்னா. உன் வாழ்க்கையில மாற்றம் வராம நீ சும்மா ஞானஸ்தானம் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா, வாழ்க்கையில மாற்றம் இல்லாம ஞானஸ்தானத்துக்கு வந்து வரிசையில நிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கை மாற்றம் வேண்டும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி வேண்டும், தெய்வீக சுபாவங்கள் வேண்டும், பழையவைகள் ஒழிந்திருக்கணும், புதிய தெய்வீக சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகி இருக்கணும். அது இல்லாமல் நம்ம ரட்சிக்கப்பட்டவன் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நம்ம கண்டிப்பா பரலோகத்துக்கு போய் சேரவே முடியாது, நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆகையினால இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். எல்லாரையும் சொல்லல, நீங்க எல்லாரும் உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லல. அந்த உலகத்துக்கு வெளிச்சம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவருடைய சுபாவத்தோட சொல்றார். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், எப்படி உங்கள் வெளிச்சம், அதாவது உங்கள் தெய்வீக சுபாவங்கள் உலகத்து மனுஷர் காணும்படியாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்றால் நீங்க தான் உண்மையான வெளிச்சம். ஆமேன். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காணணும்னர். நான் இதை விட்டுட்டேன், அதை செஞ்சுட்டு நம்ம சொல்றது இல்லை, மத்தவங்க பார்த்து நம்ம கிட்ட சொல்லணும். நம்ம சொல்றது இல்லை, மத்தவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். நீ எப்படி இவ்வளவு இப்படி உன்னால் இருக்க முடியும், நம்மளை பார்த்து மத்தவங்க சொல்லணும். அதான் சொல்றாரு, மனுஷர் உங்கள் நற்கதிகளை அவங்க காணுவாங்க, கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவங்க மகிமைப்படுத்துவாங்க. இதுதான் உண்மையான ரட்சிப்பின் அடையாளம். இதுதான் உண்மையாகவே ஒருவர் பட்டயமாய் பட்டயத்தை போல வேத வசனத்தை போல மாறுவதற்கான அடிப்படை காரியமே இங்கதான் இருக்குது. சரி, ஆண்டவர் இங்க சொல்றார், நம்மளை தான் உலகத்தின் வெளிச்சனர். நம்மளை புரிஞ்சுக்கணும், நீங்க நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய ஸ்டாண்டர்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். என் ஆண்டவர் இடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் அதை தெரிஞ்சுக்கணும். சில நம்ம ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கையிலே நம்ம பழைய காரியத்தை விடுகிறதற்கு மனம் இல்லாமல் அப்படியே நீங்க ஏதோ போயிட்டு இருந்தீங்களானால் ஒன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் யார், நான் உலகத்துக்கு வெளிச்சம். ஆமேன். உங்களை கத்தர் உங்களை பார்த்து ஒரு நபர் கேட்கிறார், நீ யார், நீ யார் அப்படின்னு கேட்கிறாங்க, என்ன சொல்லுவீங்க? நான் உலகத்துக்கு வெளிச்சம். ஆமென். நீ யார், உங்க பேரை சொல்லாதீங்க, நான் உலகத்துக்கு வெளிச்சம். ஆமேன். அந்த தைரியம் இருக்கணும். நீ யாருன்னு கேட்டாக்க, நான் உலகத்துக்கு வெளிச்சம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய பெயர் ஆண்டவர் கொடுக்கிறார், உலகத்துக்கு வெளிச்சம். ஆமேன் இல்லையா? நம்ம பழைய பேர்லயே நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், யாக்கோபு மாதிரி. புது பெயர் ஆண்டவர் கொடுக்கிறார், நீ உலகத்துக்கு வெளிச்சம். இது அவங்க புது பெயர். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு பெருசு, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உத்தரவாதம் எவ்வளவு பெருசு, நம்ம இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற பொறுப்பு எவ்வளவு மேன்மையானது. புறஜாதி ஜனங்களை மீட்பதற்காக நம்முடைய வாழ்க்கையின் சுபாவங்களை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். சரி, இது சாத்தியமா? நம்முடைய வாழ்க்கை புறஜாதி ஜனங்கள் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க முடியுமா? நிச்சயமா முடியும். முடியாத ஒன்றை ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு சொல்றது கிடையாது. புரியுது உங்களுக்கு? முடியாத ஒன்றை ஆண்டவர் என்னைக்குமே நம்ம மேல திணிக்கவே மாட்டார். முடியும். நம்முடைய வாழ்க்கையை கண்டு புறஜாதி ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நிலைமைக்குள் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வர முடியும். அது சாத்தியமானதுக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 வாசிக்கலாம். யோவான் 8:12
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி,
நான்
உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்,
என்னை
பின்பற்றுகிறவன்
இருளிலே நடவாமல்
ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
இங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்லுகிற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர் தான் நமக்கு இப்படி சொல்றார். புரியுதா? நம்முடைய ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே நம்மளை மாத்துகிறதற்கு அவரால் முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சரியான நபர் தான் இன்னொரு சரியான நபரை உருவாக்க முடியும். ஒரு ஜெபிக்கிற நபர் தான் இன்னொரு ஜெபிக்கிற நபரை உருவாக்க முடியும். ஒரு பரிசுத்தமான நபர் தான் இன்னொரு பரிசுத்தமான நபரை உருவாக்க முடியும். இன்னொருத்தர் செய்ய முடியாது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, மார்க்கங்கள் இருக்கிறது, இயக்கங்கள் இருக்கிறது, என்னென்னமோ இருக்குது. ஆனால் அந்த பக்தர்களுக்கு ஒரு பரிசுத்தம், ஒரு மேன்மை, ஒரு ஆவிக்குரிய தன்மை எதுவுமே இல்லாமல் இருக்குது. காரணம் என்னன்னா, அதை உண்டாக்கினதான அந்த மதத்தை ஸ்தாபித்தவர்கள், அந்த மார்க்கத்தை ஏற்படுத்தினவர்கள், அவர்கள் பரிசுத்தமற்றவர்கள். அவங்களுக்கு எந்த நல்ல சுபாவங்கள் கிடையாது. ஏதோ போதனை கொடுத்திருக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு எந்த விதமான காரியம், ஒருத்தரும் நான் பரிசுத்தம் உள்ளவன் எந்த மத தலைவரும் சொன்னது கிடையாது. புத்தர் சொன்னது கிடையாது, முகமது நபி சொன்னது கிடையாது, யாரும் சொன்னது கிடையாது. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் யாரும் சொன்னது கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்ற, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். நான் உலகத்திற்கு ஒளியினர். அப்ப அவர் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறதுனாலே நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைப்பது அவருக்கு சாத்தியம். ஆமேன். சாத்தியம். ஏன்னா அவர்தான் உலகத்திற்கு ஒளியானவர். நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றுவது முடியும். அவர் கரத்திலே உங்களை முற்றிலும் விட்டுக் கொடுத்த அந்த பராக்கிரமசாலியின், பயங்கரமான பராக்கிரமசாலியின் கரத்திலே உங்களை நீங்கள் ஒப்புவிப்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே உங்கள் சுபாவம் அங்கேதான் மாறும். இன்னைக்கு நம்முடைய சொந்த பலத்தினாலே நம்ம சுபாவங்களை மாத்திக்க நினைக்கிறோம். அது ரொம்ப நாள் ஓடாது. சொந்த பலத்தினாலே நம்ம நல்லவர்களாய் காட்டிக்கொள்ள நினைக்கிறோம். ரொம்ப நாள் ஓடாது. நான் சொல்றேன், ரொம்ப நாள் ஓடாது. உங்களுடைய தீர்மானத்தினாலே, உங்கள் சொந்த பலத்தினாலே, உங்க முயற்சியினாலே நல்லவங்களாய் உங்களை நீங்க காட்டிக்கொள்ள நினைச்சீங்கன்னா அது ரொம்ப நாள் தங்காது. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு அவர் நமக்குள் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் தான் நிரந்தரமானதாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் நிரந்தரமானதா இருக்கும். மற்றதால் இருக்க சான்ஸே கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர், நான் உலகத்திற்கு ஒளியினர், இயேசு கிறிஸ்து இந்த யோவான் சுவிசேஷத்திலேயே ரெண்டு தடவை இந்த காரியத்தை வலியுறுத்துறார், ரெண்டு தடவை சொல்றார். இன்னொரு காரியத்தில் இருக்க அப்படியே ஒரு பேஜ் அப்படி திருப்பிங்க, 9 வாங்க. 9 5 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார்.
போதும், உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். 8:12 வசனத்தில் அதை சொல்றாரு, 9:5 வசனத்தில் திருப்பி அதை சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த ரெண்டு சம்பவங்களையும் நான் யோசிச்சு பார்த்தேன், எந்த பின்னணியில இந்த வார்த்தையை யூஸ் பண்றார். இந்த 4 சுவிசேஷத்திலையும் இந்த வசனத்தை யோவான் சுவிசேஷம் மட்டும்தான் ரொம்ப தெளிவா சொல்றார். அதுலயும் ரெண்டு தடவை, ரெண்டு தனித்தனி இன்சிடென்ட்ல ஆண்டவர் அதை பேசுறார், நான் உலகத்திற்கு ஒளி. இது எந்த பின்னணியில இந்த ரெண்டு வார்த்தையை அவர் யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு பின்னணி. இந்த 8 பாத்தீங்கன்னா, முதல் 11 வசனங்கள் ஒரு சம்பவத்தை டீல் பண்ணுது. 12 வசனத்துல வரும்பொழுதுதான் அடுத்த வசனம், அது முடிச்ச உடனே இயேசு அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த 8 முதல் 11 வசனங்கள் பார்க்கும் பொழுது அவர் தெய்வம் என்பதற்கான ரெண்டு காரியங்கள் இந்த 8 இருக்குது, 9 இருக்குது. இந்த 8 பார்க்கும் பொழுது அன்றைக்கு இருந்த அந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு பெண்ணை பிடிச்சு கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. இவள் விபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிக்கப்பட்டவள், இவள் மேல் கல்லறிய வேண்டும் நின்றாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளுடைய பாவத்தை அவருக்கு தெரியும், ஆனாலும் கூட அவருடைய சுபாவம் அதை அங்க வெளிப்படுத்துறார். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும், ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் அவரை குற்றப்படுத்தலாம் என்று இந்த காரியத்தை அவருக்கு முன்னால செய்யறாங்க. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லறிய கடவுன்னார். ஒரு பெரிய கூட்டமே இருந்திருக்குது. அப்பொழுது அந்த கல்லறிய வந்தவர்கள் எல்லாருமே அந்த கல்லுகளை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எல்லாரும் போன பிறகு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அப்ப அங்க ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது, எதே கூட்டம் இல்ல பாத்தீங்கன்னா, கல்லடிகிறதற்கு வந்த கூட்டம் ஒண்ணு, அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் ஒண்ணு, ரெண்டு கூட்டம் இருக்குதாங்க. அந்த பெண்ணை பிடித்துக் கொண்டு கல்லுகளோடு வந்த ஒரு கூட்டம், என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். இப்ப இவர் சொன்னார், கல்லுகளை வைத்திருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவுன்னாரு. கல்லு வச்சிருந்தவங்க எல்லாம் கழுத்துக்கு போட்டு ஓடிட்டாங்க. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துருந்து, என்ன வித்தியாசமா இருக்குது, என்னமோ நடக்குது. அவங்கள பார்த்துதான் சொல்றார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னார். அப்படின்னா இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றார், நான் உலகத்திற்கு ஒளி என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த வெளிச்சம் என்பது எங்க வருது, அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது இந்த வெளிச்சம் வருது. இப்ப அந்த பாவம் மன்னிக்கப்படுகிற காரியத்தை சொன்ன உடனே இந்த வெளிச்சத்தை அவர் சொல்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படும் போது அந்த வெளிச்சம் ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த சம்பவம் முடியும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளிங்கிறது அந்த இடத்துல அவர் பேசுறார். பாவம் மன்னிக்கப்பட்டது, அந்த பெண்ணுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. உடனே அந்த இடத்திலே அவர் தன்னை பத்தி சொல்றார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இரண்டாவது சொல்லுகிறார், இந்த ஒளி நான் மட்டும் ஒளி நினைக்காதீங்க, என்னை ஒருவன் தொடர்ந்து அந்த பாவம் மன்னிக்கப்பட்டவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே நடக்க மாட்டான், அவனும் இருளிலே நடக்க மாட்டான். நான் எப்படி வெளிச்சமா இருக்கிறேனோ என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்னுடைய வெளிச்சத்தை பார்த்து அவனும் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை பார்க்கறான் கிடையாது, அவனும் அந்த ஜீவ ஒளியை அடைகிறான். என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் போது ஆண்டவருடைய வெளிச்சம்
நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது. அந்த ஜீவ ஒளி நம்ம வாழ்க்கைக்குள் வருது. அதான் ஃபர்ஸ்ட் அவர் மென்ஷன் பண்ண காரியம். பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வருது. இரண்டாவது சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப வித்தியாசமான காரியம். எடுத்துக்கொள்ளுங்க 9:5-7 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி
நீ போய்
சீலோபாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோபாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம்.
போதும். அப்புறம் அவன் போய் அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்ததாக தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் அவர் செய்கிறார். சிருஷ்டிப்பின் அற்புதம் அங்கோடு நடக்குது. கிரியேட்டிவ் மிரக்கிள். ஒரு பிறவி குருடன், கண்ணே கிடையாது, ஐபால்ஸே கிடையாது அவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது தரையிலே உமிழ்ந்து அந்த உமிழ்நீரை வைத்து மண்ணை குழைத்து அந்த கண்ணிருக்க வேண்டிய அந்த குழியில, ஐபால்ஸ் இல்ல, குழியா இருக்குது, அந்த இடத்துல அந்த மண்ணை பூசுறார். பூசி நீ போய் உன்னை சீலவான் குளத்திலே உன் கண்ணை கழுவுங்கிறார். கண்ணே இல்லை, அங்க மண்ணு சேருதா இருக்குது. அதை போய் அவன் சீலவான் குளத்துல தண்ணி எடுத்து அந்த மண்ணை கழுவ நினைக்கிறான். கழுவும் பொழுது அந்த மண்ணு அப்படியே கண்ணாய் மாறிவிட்டது. கிரியேட்டிவ் மிரக்கிள், ஒரு சிருஷ்டிப்பின் அற்புதம். ஆரம்பத்தில் மனிதனை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் மண்ணினால் மனுஷனை உண்டாக்கினார். மண்ணை வச்சுதான் மனுஷனை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ஊழியம் செய்த பொழுதும் அதே காரியத்தை ரிபீட் பண்ணார். அன்றைக்கு எப்படி ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டான் என்பதை ஓபன் அவர் டெமோ பண்ணி காமிச்சார். அதுதான் அவருடைய காரியம். எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்த பொழுதெல்லாம் உலகத்திற்கு ஒளினு அவர் சொல்லல. ஆனால் இந்த அற்புதத்தை அவர் செய்யும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் அவர் செய்து அந்த இடத்துல அவர் சொல்றார். இதிலிருந்து என்ன காரியம் கேட்டீங்கன்னா, ஒன்று நம்முடைய பாவம் நமக்கு மன்னிக்கப்படும் பொழுது தன்னை உலகத்திற்கு ஒளிங்கிறார். இரண்டாவது, நம்முடைய லைஃப்ல நமக்கு வேண்டியவைகள் எல்லாம் நமக்குள் கிரியேட் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். சில காரியம் உங்களுக்கு இல்லாமலே இருக்கும். பரிசுத்தம் இல்லை, தாழ்மை இல்லை, கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லை, தேவ பயம் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை. அதை கிரியேட் பண்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். இல்லாத ஒன்றை உருவாக்குகிறவர். ஒன்னு இல்லைன்னு ஒண்ணு என்னுடைய வாழ்க்கையில நான் இல்லாமலே போயிடுவேன் நீங்க நினைக்காதீங்க. எனக்கு கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லை, நான் இல்லாமலே போயிடுவேன் நினைக்காதீங்க. அதை உங்கள் ஆண்டவரால் உங்களுக்குள் உருவாக்க முடியும், உருவாக்க முடியும். எதையும் யாருக்குள்ளும் அவரால் உருவாக்க முடியும். ஜீவ ஒளின் அவர் சொல்லுகிற இந்த ரெண்டு சம்பவங்களில், நான் உலகத்திற்கு ஒளின் அவர் சொல்லுகிற ரெண்டு சம்பவங்களிலுமே ரெண்டு முக்கியமான பின்னணியில் சொல்றாரு. ஒன்று, உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது என் வெளிச்சம் உனக்குள்ள வருதுங்கிறாரு. நான் உலகத்துக்கு ஒளி அங்க மென்ஷன் பண்றாரு. இரண்டாவது, ஒரு சிருஷ்டிப்பின் அற்புதத்தை அவர் செய்கிறதற்கு முன்பதாக நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லைன்னு நீங்க நினைச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதுக்கு மேல வர முடியாதுன்னு ஒரு நிலைமைக்குள் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் இல்லாத அந்த காரியத்தை என்னால் உருவாக்க முடியும், என்னால் சிருஷ்டிக்க முடியும். மனிதனை கர்த்தர் உண்டாக்கும் பொழுது தேவ சாயலாய் உண்டாக்கினார். அதுதான் மண்ணினால ஆதாமை உண்டாக்கும் பொழுது பெர்ஃபெக்டா உண்டாக்கினார். தேவ சாயலாய் உண்டாக்கினார், தன்னை போல உண்டாக்கினார். ஆனால் இந்த மனுஷனுக்கு கண்ணே இல்லை. அப்ப இவனுக்கு ஒரு கண்ணை உருவாக்கி கொடுத்தார். அதே போல இன்னைக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லை, அவனுக்கு கண் இல்லாதது போல நமக்கும் ஏதோ ஒன்று இல்லை. ஆனால் உலகத்திற்கு ஒளி என்று சொல்லுகிற இயேசு சொல்லுகிறார், அதை நான் உனக்கு கிரியேட் பண்ணுவேன். அதை உனக்குள் நான் உருவாக்குவேன். இல்லைன்னு நினைச்சு நீ அப்படியே இருக்காத, எனக்கு அவ்வளவுதான் நினைக்காத, அதை நான் என்னால் உருவாக்க முடியும். தேவ பக்தியை உனக்குள் என்னால் உருவாக்க முடியும், தேவ பயத்தை என்னால் உனக்குள் உருவாக்க முடியும், ஜெபிக்கிற வாழ்க்கையை என்னால் உனக்குள் உருவாக்க முடியும், வசன தாகத்தை என்னால் உனக்குள் உருவாக்க முடியும், எதையும் என்னால் உனக்குள் உருவாக்க முடியும். இது ஆண்டவர் சொல்ற, எதையும் என்னால் உனக்குள் உருவாக்க முடியும். ஆண்டவரால் முடியும். என்னைக்கு ட்ரை பண்ணுங்க ஆண்டவர், ஆண்டவரே எனக்குள் இது இல்லை, உருவாக்கி கொடுங்க. எனக்குள் இது இல்லை, இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தேவ பயம் எனக்கு இல்லை, இவங்களுக்கு இருக்கிற மாதிரி உமை தேடுகிற இருதயம் எனக்கு இல்லை, உமை எனக்குள் ஆண்டவர் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள இல்லை, இவங்களுக்குள் இருக்கிற மாதிரி ஒரு ஜெப வாழ்க்கை எனக்குள்ள இல்லை, இவங்களுக்குள் இருக்கிற மாதிரி ஒரு வசன தாகம் எனக்குள்ள இல்லை. கிரியேட் பண்ணுங்க, கேளுங்க, எனக்குள் கிரியேட் பண்ணுங்க. சிருஷ்டிப்பா, இல்லாத ஒன்றை சிருஷ்டிக்கிறவர் இயேசு. அங்கதான் அவர் சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். புரியுதா? ரெண்டு சம்பவமே ரொம்ப முக்கியமான இடத்துல தான் இந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்றார், நான் உலகத்திற்கு ஒளி. அப்ப உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருள் மண்டி கிடக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்க என்னால் முடியும் என்று சொல்லுகிறவர் தான் உலகத்துக்கு ஒளியானவர். உலகத்துக்கு ஒளியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருள் அடைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சத்தை என்னால் உருவாக்க முடியும், அந்த இடத்துலலாம் என்னால் வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். சரி, இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் உலகத்திற்கு ஒளி, இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஜீவ ஒளியை நாமும் கண்டடைவோம்னு சொல்றார், அதை நாமும் அடைவோம்னு சொல்லிட்டார், அதை உனக்குள்ள நான் உருவாக்குவேன் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்பொழுது இந்த ஒளியை ஆண்டவரிடத்தில் தான் நாம பெற்று அதை நமக்குள்ளே வச்சுக்கிறது கிடையாது, அதை நம்ம டிரான்ஸ்பர் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து வாங்கி நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கார். நாம் அதை பெற்றுக்கொண்டு நமக்குள்ளே வச்சுட்டு கூடாது, அதை புறஜாதி ஜனங்களுக்குள் அந்த வெளிச்சத்தை நம்ம டிரான்ஸ்பர் பண்ணணும், அதை டிரான்ஸ்பர் பண்ணணும். இது மற்றவர்களுக்கு, ஆண்டவரை அறியாது இருக்கிற நபர்களுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெளிச்சத்தை நாம் அவங்களுக்கு காட்டணும். புரியுதா? அது எப்படி சாத்தியம்? அதற்கு உங்களுக்கு சில காரியங்களை மாத்திரம் இப்ப நம்ம சொல்லி ஜெபத்தில் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் யோவான் எழுதின சுவிசேஷம் அது எப்படி டிரான்ஸ்பர் ஆகுன்றதுக்கு உங்களுக்கு சில காரியம். முதல் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதலாவது அதிகாரத்தை திறந்து கொள்வோம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்.
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று.
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று.
உண்டானதொன்றும்
உண்டானதொன்றும்
அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
அவருக்குள் ஜீவன் இருந்தது.
அவருக்குள் ஜீவன் இருந்தது.
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது.
அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொன்ன, நான் உலகத்திற்கு ஒளி. அந்த ஒளி எங்கிருந்து வந்துச்சு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அந்த ஜீவ வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தவர். உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகல. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளின்னு தைரியமா சொன்னார். எதனால் அவரால் சொல்ல முடிஞ்சது? அவருக்குள் ஒரு ஜீவன் இருந்தது, லைஃப். அவருக்குள் ஒரு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியா இருந்துச்சு. புரியுதுல? மனுஷருக்கு ஒளிங்கிறது எங்கிருந்து வருது? ஜீவனிலிருந்து வருது. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு. இன்றைக்கு கேட்கிறேன், நம்மை சுற்றிலும் இருக்கிற புறஜாதி ஜனங்களுக்கு நம்மிடத்திலிருந்து வெளிச்சம் எங்கிருந்து வருது தெரியுமா? நமக்குள் ஜீவன் இருக்குமானால் நமக்குள்ளிருந்து வெளிச்சம் புறஜாதி ஜனங்களுக்கு பிரகாசிக்கும். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் அவரை சுற்றிலும் இருந்த மனுஷர்களுக்கு ஒளியா இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள் ஜீவன் இருக்குமானால், அந்த ஆண்டவருடைய ஜீவன் இருக்குமானால், அந்த ஜீவன் தான் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களுக்கு ஒளியாய் மாறும். ஜீவன், நமக்கு ஜீவன் இருக்கா? மூச்சு விடுறத நான் கேட்கல, சுவாசிக்கிறத நான் கேட்கல. ஜீவன் யாருக்குள்ளெல்லாம் அந்த ஜீவன் இருக்குதோ அவங்கதான் நித்திய ஜீவன் அடைய முடியும். மரணத்துக்கு பிறகு நித்திய ஜீவன், வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஜீவன். புரியுதா உங்களுக்கு? யாருக்குள்ளெல்லாம் அந்த உயிர் இருக்குதோ அவங்கதான் நித்திய நித்திய காலமாய் வாழ்வதற்கு நித்திய ஜீவனை அடைய முடியும், பரலோகத்துக்குள்ள போக முடியும். இந்த ஜீவன் இருக்கிறதா என்றால் இது என்ன? நம்ம சுவாசிக்கிற இந்த ஜீவன் ஆண்டவர் சொல்லல, ஹார்ட் பீட்டை சொல்லல இல்லையா, நம்ம சுவாசிக்கிறதான இதை கர்த்தர் சொல்லல. நமக்குள் இருக்கிற ஜீவன் என்பது நம்முடைய ஆத்மாவிலே உண்டாயிருக்கிற ஒரு ஜீவன். வாசிக்கலாம் எபேசியர் 2:1 வாசிக்கும் பொழுது நமக்கு ஜீவன் இருக்கிறதா என்பது அங்க நமக்கு தெரியும்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்,
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார்,
மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்முடைய ஆத்மா செத்து கிடந்தது, மரித்திருந்தோம். ஆனால் ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள நம்ம வரும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்படின்னு என்னாச்சு? ஜீவன் கொடுக்கப்பட்டது. இது எப்படி அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் ஜீவன் இல்லாதவர்கள், அதாவது ஒரு டெட் பாடி மாதிரி. ஒரு டெட் பாடிக்கு எந்த உணர்வும் கிடையாது இல்லையா? ஒரு டெட் பாடிக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. அந்த டெட் பாடி மேல ஈ வந்து உட்கார்ந்தாலும் அதுக்கு தெரியாது. அந்த டெட் பாடியை கொண்டு போய் ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சாலும் அதுக்கு தெரியாது. என்ன இவ்வளவு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறீங்களே, எனக்கு குளிருதேன்னு அதை சொல்றது கிடையாது. டெட் பாடிக்கு ஃபீலிங்ஸே கிடையாது, எந்த ஃபீலிங்கும் கிடையாது. நாமும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி டெட் பாடி, எந்த ஃபீலிங்கும் கிடையாது. ஈ வந்து மொச்சாலும் நமக்கு தெரியாது, எது வந்து நம்ம மேல மொச்சாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. எந்த உணர்வும் கிடையாது. எந்த பாவம் நம்ம மேல ஊறினாலும் நமக்கு தெரியாது. குளிரும் தெரியாது, வெயிலும் தெரியாது, எதுவும் தெரியாது. உணர்வற்ற வாழ்க்கை, அதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு நபருடைய வாழ்க்கை, அதுதான் உணர்வில்லாத வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ரட்சிப்பை கொடுத்த பொழுது, உயிர் வந்த உடனே, உயிர் வந்துச்சு உடனே நமக்குள் உணர்வுகள் வந்துருச்சு. இது சரி, இது தவறு, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இங்க போலாம், இங்க போகக்கூடாது, இவங்களோட பழகலாம், இவங்களோட பழகக்கூடாது. சென்சிட்டிவ் ஆண்டவர் மாத்திர, அதுதான் ஜீவன். வாழ்க்கையிலே ஒரு தெளிவான தெய்வீக சுபாவங்கள் அதுக்கு பிறகுதான் நமக்கு வருது. அதுதான் மனுஷனுக்கு ஒளியா இருக்க முடியும். ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனுஷனும் அவனுக்குள்ள சில கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், சிகரெட் பிடிக்காம இருக்கலாம், குடிக்காம இருக்கலாம், சில தப்பான காரியங்களை செய்யாம இருக்கலாம், அவனெல்லாம் மனுஷன் கொடியா மாறிட முடியாது. புரியுதல்? அந்த அதனால அந்த ஒரு சின்ன காரியத்தை வச்சு நம்ம மனுஷனு கொடியா மாறிட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் யாருக்குள் வருகிறதோ அவர்கள் தான் மனுஷருக்கு ஒளியாய் மாற முடியும். அதுதான் மனுஷருக்கு ஒளியா மாறும். அப்படியானால் ஆண்டவருடைய உணர்வுகள் நமக்குள் வருகிறது. மரித்திருந்த நம்முடைய வாழ்க்கை ஆத்மாவை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகுதான் நம்ம மனுஷருக்கு ஒளியா மாற, அந்த ஜீவன் வந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தெய்வீகத்தை காண்பித்து மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் காரியம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. நமக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் வந்திருக்குது, ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதுதான் மனுஷனுக்கு ஒளியாய் மாறும். அந்த ஜீவனோடு நம்ம வாழ்க்கை இருக்கணும்.
ஆண்டவர் கொடுத்த அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையிலேயே நம்ம வாழணும். அப்பதான் நம்ம மனுஷருக்கு ஒளியாய் இருக்க முடியும். இரண்டாவது காரியம், அந்த முதல் அதிகாரத்திலேயே அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
போதும். இரண்டாவது காரியம், எப்படி நம்முடைய வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியா இருக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் எப்படி மற்றவங்களுக்கு சாட்சியாய் மாற்ற முடியும்? எப்படி வேத வசனம் ஒரு வெளிச்சமாய் இருக்கிறதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் வெளிச்சமாய் வைத்து மற்றவர்களை ரட்சிக்க முடியும்னா, செகண்ட் காரியம், அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இது செகண்ட் விஷயம். முதலாவது, நமக்குள் ஜீவன் வந்து அந்த மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு. அந்த ஒளி எப்படிப்பட்டது என்றால், இருளில் பிரகாசிக்குது. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த உலகமானது பாவ இருளில் நிறைஞ்சிருக்குது, தவறான இருள் எங்கு நிறைஞ்சிருக்குது. அந்த இருள் நிறைந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறமே தவிர, உலகத்தின் இருள் நம்ம மேல வந்து மூடிடக்கூடாது. இங்கதான் சொல்றாரு, அந்த ஒளி இருளில் பிரகாசிச்சது, இருள் வந்து அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியல. நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் என்பது உண்மையானால், ஒன்னு சொல்றேன், உங்களுடைய வெளிச்சம் இருள் நிறைந்த உலகத்தில் பிரகாசிக்கணுமே தவிர, அந்த இருள் உங்களை பற்றி கொள்ளக்கூடாது. உலகத்தில் இருக்கிற பாவ சுபாவங்கள், மற்ற மனுஷங்கள் செய்கிற தவறான காரியம் வந்து உங்களை பற்றி கொள்ளக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆரம்பத்தில் இருள பிரகாசிக்கிறாங்க, ஆனால் போக போக அவர்களை சுற்றிலும் இருள் வந்து இவங்களை பத்திக்குது. இவங்க வெளிச்சத்தை காட்டுறாங்க, நாளாக ஆக, ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, நாலு வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு, கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த இருள் வந்து இவர்களை பற்றி கொள்ளுகிறது. அதுதான் பின்மாற்றம், அதுதான் ஆவியிலே கொண்டு வந்த அன்பை விட்ட ஒரு அனுபவம். இருளானது தேவ பிள்ளைகளை திரும்ப வந்து பற்றி கொள்ளுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது, ஆனால் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தின் இருள் நம்மளை பற்றி கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோட லைஃப் நீங்க பார்த்தீங்கன்னா, அவரால் எப்படி அநேக ஜனங்கள் வெளிச்சத்தை அவருடைய வாழ்க்கையில கண்டாங்க. நான் உலகத்திற்கு ஒளியின்னு தைரியமா அவர் டிக்ளேர் பண்ணாரு. எதை வச்சு தெரியுமா? அவர் லைஃப்ல சில கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த கமிட்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே 17 எடுத்துக்கொள்ளுங்கள், 19 வாசிக்கலாம். இந்த 17 முழுவதும் ஒரு ஜபம், ஒரு நீண்ட ஜபம். அவர் சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முந்தின நாள் வேளையில், ராத்திரி வேளையிலே அவர் பிதாவை நோக்கி செய்த ஒரு நீண்ட ஜபம் அங்கே இருக்கிறது. அந்த ஜபத்திலே ஒரு வார்த்தை, 17:19 வாசிக்கலாம்.
அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி,
அவர்களுக்காக
நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன்.
என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி, என்னோடு கூட இருக்கிற இந்த சீஷர்கள் இவர்களும் சத்தியமாகிய வேத வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படியாக என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பரிசுத்தம் அடையணும்னா, நான் என்னை பரிசுத்தமாக்கினால்தான் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பரிசுத்தம் அடைய முடியும். தேவகுமாரனே இப்படி சொல்றார். என்ன ஒரு காரியம் பார்த்தீங்களா, என்னுடைய சீஷர்களாக இருக்கிற இந்த 12 பரிசுத்தமா இருக்கணும்னா, நான் என்னை பரிசுத்தமாக்கினாதான் இவங்க பரிசுத்தமா இருக்க முடியும். ஒன்று சொல்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, உங்க அக்கம் பக்கத்து வீட்டில் ஏகப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க, உங்களை பார்க்கிறாங்க. ஏன் அவங்களால உங்களை பார்த்து பரிசுத்தமாக்க முடியல? புரியுதா? அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படியாக நான் என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன்.
அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஜீவ ஒளியை கண்டடைந்திருக்கிற நாம் நமக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாகிறோமோ அந்த பரிசுத்தம் தான் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களை போய் பாதிக்கும். அப்பொழுதுதான் அது போய் மற்றவர்களை தாக்கும். அப்பொழுதுதான் அது மற்றவர்களுக்குள் கிரியைகளை நடப்பிக்கும். அப்பொழுதுதான் அந்த ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் கவர்ந்து எடுக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திற்கே தான் பேஸ். அவரே இதான் கிளீனா சொல்றாரு, நீர் எனக்கு தந்த இவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படி என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் என்ன பரிசுத்தப்படுத்தினாதான் என்னை சுற்றிலும் இருக்கிற இவர்களும் பரிசுத்தமாக முடியும். அப்ப அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருது தெரியுமா? ஆண்டவரிடத்தில் வந்த பரிசுத்தத்தை நீங்கள் நிறைவாய் பெற பெறதான் அது உங்களை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களுக்குள் அந்த வெளிச்சம் போக முடியும். அப்ப அந்த வெளிச்சம் போறதுக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டனர். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பரிசுத்தத்தில் முன்னேறுகிறோமோ, ஆவிக்குரிய நிலைமையில் முன்னேறுகிறோமோ, அதுதான் நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்களுக்கு வெளிச்சமாயிருக்கும். அதை பார்த்துதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்றார் ஆண்டவர். ஆகினாலே முதலாவது காரியம் நம்ம பார்த்ததுல முதல் காரியம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்துச்சு, அதுதான் மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு. ரெண்டாவது அந்த ஒளி எப்படிப்பட்டதா இருந்துச்சு? இருளில் பிரகாசிச்சது. இருள் அதை பற்றி கொள்ளல. நம்ம தான் இருளுக்கு பிரகாசமா இருக்கணுமே தவிர இருள் நம்ம வாழ்க்கையில பற்றி கொள்ளாதபடி நம்மளை ஜாக்கிரதையாய் காத்துக்கொண்டால் கண்டிப்பாக நமக்குள் இருக்கிறதான அந்த ஜீவ ஒளி மற்றவர்களை போய் பிடிக்க முடியும். புரியுதுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அதை சொல்றார் கர்த்தர், எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தையும் கூட வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:8 வசனத்தை வாசிக்கலாம்.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
முன்னால நம்ம அந்தகாரம், நம்ம மேல இருள் இருந்துச்சு, உலகத்தில் இருள் நம்ம மேல இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா கர்த்தர் உங்களை மாத்திட்டார். மாத்தினதை அப்படியே விட்டு கேர்லெஸ் விட்டுறாதீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே தொடர்ந்து நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொண்டே இருங்கள். இதற்கு நம்முடைய பிரயாசமும் கண்டிப்பா அவசியம். ரட்சிப்பு என்பதற்கு நம்ம எந்த கிரயமும் செலுத்த வேண்டியது கிடையாது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து செலுத்திட்டார். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கான கிரயத்தை அவர் செலுத்திட்டார். நம்முடைய பாவம் கழுவப்படுவதற்காக தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்திட்டார். ரட்சிப்பு டோட்டலா ஃப்ரீ, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்து அவரை செலுத்தினார் என்பதை விசுவாசித்து இயேசுவே என்னுடைய பாவங்களுக்கு என்னை மன்னி ரத்தத்தினால் என்னை கழுவு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு, ரட்சிப்பு வந்துடும். எல்லாமே அவர் கிரயம் செலுத்திட்டார், ஃப்ரீ. ஆனா ரட்சிப்புக்கு பிறகு வேற எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு மட்டும்தான் ஃப்ரீ, ரட்சிப்புக்கு பிறகு எல்லாத்துக்கும் நீங்க கிரயம் செலுத்தணும். பரிசுத்தமாகணுமா? வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கணும். தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் இருக்கணுமா? அவருடைய சித்தத்தின்படி வாழணும். அபிஷேகம் உங்கள் மேல் தங்கி இருக்கணுமா? உங்கள் பாத்திரம் அதற்கேற்ற விதத்தில் சுத்தமா இருக்கணும். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையாய் வல்லமையா இருக்கணுமா? ஜெபத்தில் நேரத்தை செலவு பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுது வெற்றியுள்ளவர்களா இருக்கணுமா? எப்பொழுதும் ஆண்டவரோடு ஒரு தொடர்போடு வாழ்க்கை வாழணும். இதெல்லாம் இல்லாம எதுவுமே வராது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தை இழந்து போயறாங்க. காரணம், கிரயம் செலுத்துறது இல்ல, ஃப்ரீயை மட்டும் வாங்கிட்டு அதோடு உட்கார்ந்து அந்த ஃப்ரீயும் போயிடும். புரியுதுங்களா? ஃப்ரீயை மட்டும் வாங்கிட்டு உட்காந்தீங்கன்னா அந்த ஃப்ரீயும் போயிடும், ஃப்ரீயா போயிடும் உங்களை விட்டு. அதுக்கு பிறகு கிரயம் செலுத்த ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு ஒழுங்கா ஜெபிக்கணும், ஒழுங்கா வேதத்தை வாசிக்கணும், ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும், நேரத்துக்கு வரணும், கர்த்தரை தேடணும். எதெந்த காரியத்தெல்லாம் குறைவு இருக்கிறதோ அந்த காரியத்தை எல்லாம் நிறைவு செய்வதற்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஐக்கியமாகணும், கிரயம் செலுத்தணும்.
சும்மா வந்துடாது. சர்ச்சுக்கு டைமுக்கு வந்து கர்த்தருடைய நல்லா ஆராதிக்கணும். சும்மா கண்டனத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்றேன், லேட்டா வரவங்களுக்கு நான் திட்டமா சொல்றேன். சும்மா நினைச்ச நேரத்தில் உள்ள வந்துட்டு போறதுனால உங்க லைஃப்ல ஒரு பிரயோஜனம் வராது. நீங்க வர்றதும் ஒண்ணுதான், வராம போறதும் ஒண்ணுதான். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஓப்பனா சொல்றேன், நீங்க வர்றதும் ஒண்ணுதான், வராம போறதும் ஒண்ணுதான். ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு ஆரம்பத்திலே வந்து அவரை துதிக்கிற நேரம், பாடுகிற நேரம், ஆராதிக்கிற நேரம் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கை ஆண்டவரோடு நெருக்கணும், கிரயம் செலுத்தணும். இஷ்டம் போல தூங்கிட்டு இஷ்டம் போல இருந்து வந்தா என்ன நடக்கும்? கிரயம் செலுத்தாட்டி ஒண்ணும் கிடைக்காது. ஓப்பனா சொல்றேன், கிரயம் செலுத்தணும். அதனால சீக்கிரம் எழுந்திருக்கணும், சீக்கிரம் காரியத்தை செய்யணும், சீக்கிரம் வரணும், கிரயம் செலுத்தணும். தனிப்பட்ட ஜபத்தில் நேரத்தை செலவுறவர்களுக்கு கொஞ்சம் ராத்திரி தூக்கத்தை விடணும், கிரயம் செலுத்தணும். வேதத்தை வாசிக்கிறது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், கிரயம் செலுத்தணும். சொந்த வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணணும். எல்லா சொந்த காரியத்தை மாத்திரம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலன்னா கண்டிப்பா ஆசீர்வதிக்க மாட்டார். எப்படி கிடைக்கும்? கிரயம் செலுத்தாமல் எதுவுமே வராது. ஸ்பிரிச்சுவல் விஷயமும் வராது, உலக காரியமும் வராது. கிரயம் செலுத்தணும். அதனால தான் சொல்றார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்க தான் செய்யணுங்கிறார். வெளிச்சத்தை அவர் கொடுப்பாரு, நடக்க வேண்டியது பிறகு நடக்க வேண்டியது நம்ம காரியம். அதுக்கு பிறகு நடக்க வேண்டியது நம்முடைய காரியம், நம்ம தான் செய்யணும். ஆகையினாலே அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு போகணும்னா நம்ம லைஃப், அந்த வெளிச்சம் இருளை மேற்கொண்டது போல நம்ம லைஃபும் உலகத்தின் பாவத்தை மேற்கொண்டு நம்ம நிக்கணும். அது நம்மளை மேற்கொண்டிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 11:35 உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருந்தார். கவனமா, உன்னில ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறேன், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாரு. அந்த வெளிச்சம் போயிடும், ஆண்டவர் கொடுத்ததுனால பெர்மனண்டா இருக்கும் நினைச்சதால போயிடும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருந்தார், வான் பண்ணார். கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை விளையாட்டு காரியம் கிடையாது, சீரியஸா எடுக்கணும். உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாத்தை விட ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஆவிக்குரிய காரியம். உலகத்தில் ஒரு காரியத்தை நீங்க இழந்தீங்கன்னா திரும்பி வரும். பணத்தை இழந்தீங்கன்னா திரும்பி சம்பாதிக்கலாம், சுகத்தை இழந்தீங்கன்னா திரும்பி மருந்து சாப்பிட்டு சுகத்தை வர வச்சிடலாம். ஆனால் ஆத்மாவை இழந்துட்டா போனது போனதுதான், வராது. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்றேன், இருக்கிறதுல ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஸ்பிரிச்சுவல் விஷயம், இருக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஆவிக்குரிய விஷயம். நம்ம மத்ததுல எல்லாம் கவனமா இருக்கிறோம், சொந்த காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கிறோம், ஆவிக்குரிய காரியத்தை அசட்டை பண்றோம். இதுதான் டேஞ்சரான விஷயம், இதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். நிறைய பேருக்கு அது தெரியல. அடிஞ்சு இப்ப சாதாரண விஷயத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் நித்தியத்துக்கு கொடுக்க தவறி விடுறோம். ஒரு நாள் கர்த்தர் வருவார், அந்த நேரத்தில் கைவிடப்பட்டுட்டா ஐயோ இதெல்லாம் கேள்விப்பட்டு நான் செய்யலை, அன்னைக்கு ஃபீல் படி ஒரு பிரயோஜனம் இல்லை. முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சதுதான். ரொம்ப கவனமா இருக்கணும். நேற்று எனக்கு வாட்ஸ்அப்ல உனக்கு ஒரு வேடிக்கையா ஒரு பிக்சர் வந்துச்சு, அதை பார்த்து உண்மையிலேயே வேடிக்கையாக வந்துச்சு. அது நேரத்தில் ரொம்ப சீரியஸான விஷயம் கூட. அது சில நிறைய பேர் சர்வீஸ்க்கே போக வீட்டில் டிவி ஆன் பண்ணி உட்காந்துட்டு சர்வீஸ் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் யாரும் அனுப்பியிருந்தாங்க, சோஃபியா தெரியல யாரும் அனுப்பியிருந்தாங்க, அது குரூப்ல இருந்துச்சு தெரியல. அதில் பார்க்கும் பொழுது நான் வந்து அங்கே பரலோகத்துக்கு போகும்போது அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு டிவி வெளியில் வச்சிடுறாரு. நீ பூமியில் இருக்கும் பொழுது டிவிலே சர்வீஸ் பார்த்த, அதனால இப்போ நீ டிவிலே பரலோகத்தை பார்த்துக்கொண்டிரு. பரலோகத்துக்குள்ள நீ அன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நுழையில, டிவிலேயே நீ சர்வீஸ் பார்த்துட்ட, அதனால இங்கேயும் டிவிலேயே பரலோகத்தை பார்த்துக்க, பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாதுங்கிறாரு. அது விளையாட்டாம இருந்துச்சு. அதே நேரத்தில் சீரியஸான விஷயம் அது, கிரயம் செலுத்தணும். காலை எழுந்து சீரியஸா கிளம்பி வரதுக்கு மனசு இல்ல. வீட்டுல டிவி ஆன் பண்ணிட்டு அங்க ஒரு சர்வீஸ் பார்த்துறது, நான் பாட்டை பார்த்துட்டு என்ன எத்தையும் பார்த்துட்டு நினைக்கிறாங்க. நான் ஒரு 4 வாரம் சர்ச்சைக்கு வர முடியாம ஏப்ரல்ல இருந்தேன்ல,
அப்போ நான் அந்த இங்க சர்வீஸ் டைமுக்கு அப்படியே அந்த டைம் அப்படியே என் வீட்டில் நான் கர்த்தருடைய காரியத்தில் இங்கே இங்கே மெசேஜ் நேரத்தில் அங்கே தியானிக்கிறது வர்ஷிப் நேரத்தில் அங்கே வர்ஷிப் பண்ணது அப்படியே போனேன். முதல் வாரம் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு சின்ன இது சரி இந்த ஆசீர்வாத டிவி நன்மோலாம் ஒன்று நன்மோ சர்வீஸில் நடத்துகிறாங்களே சரி கொஞ்சம் போட்டு பார்ப்போம் போட்டு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதாங்க. கொஞ்சம் போட்டோம் பாருங்க இருக்கிற ஆவி சுத்தமாக போச்சு. ஐயோ ஐயோ இதை போய் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க போட்டு ராகம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இருக்கிற ஆவியும் போச்சு. பட்டு நாகன் ஐயோ ஐயோ இது வம்பு இந்த வம்பே வேணான்னு இன்னைக்கு நிறைய பேர் அந்த வம்புல தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி அந்த வம்புல உட்காந்துட்டு இருக்கிறாங்க அது நான் சொல்றேன். ஆண்டவர் லைவா வந்து தேவ சமூகத்தில் நிற்கணும், துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கணும். டிவிக்கு முன்னால் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது, பிக்சர் தான் பார்க்க முடியும். தேவ பிரசன்னத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. தெய்வ சமூகத்துக்கு வரணும், கிரயம் செலுத்தணும். சரியா கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். திருப்பி யோவான் முதல் அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம்.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
இந்த ஒளி எப்படிப்பட்டது? எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. நம்மளையே பிரகாசிக்க பண்ணியிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி. எந்த மனுஷரையும் இந்த ஒளியால் பிரகாசிக்க பண்ண முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஒளி நம்மளை பிரகாசிச்சது. அதே ஒளி தான் அவரை பின்பற்றுகிற நமக்குள்ளும் வந்திருக்குது. இந்த ஒளி நம்மை சுற்றிலும் இருக்கிற எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கும். ஆமேன். எவ்வளவு கடினமான நபராயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவை காண்பிப்பீர்கள் என்றால் எந்த மனுஷரையும் கர்த்தருக்குள் கொண்டு வர முடியும். இதுதான் சேலஞ்ச். உலகத்தில் வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகினாலே இப்படிப்பட்ட ஒளியைத்தான் ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இப்படித்தான் நம்மளை வச்சிருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நம்ம வாழ்க்கை உலகத்திற்கு ஒளி வெளிச்சம். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளி. அப்படியே கர்த்தர் அப்படியே அந்த ட்ராக்ல நம்மளை கொண்டு வர்றார். உலகத்திற்கு வெளிச்சமாய் நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வெளிச்சத்தை வீசுங்க. அந்த வெளிச்சத்தின் மூலம் ஆத்துமாக்கள் லட்சிக்கப்படணும், ஆண்டவர் மகிமைப்படணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. இதை நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் மகிமையாக ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கலாம். Glory to Jesus. Hallelujah. ஆண்டவர் நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியம், உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி நம்முடைய ஆண்டவர். அவர் கையில் இருக்கிற பட்டயம் வேத வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பட்டயத்திற்கு ஒப்பாக, அந்த வேத வசனத்திற்கு ஒப்பாக நான் உன்னை மாற்றுவேங்கிறார். அந்த வேத வசனத்தில் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் உனக்கு நான் தருவேங்கிறார். வேத வசனத்திற்குள் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னது வெளிச்சம். வெளிச்சம் இருக்குது, அது கால்களுக்கு தீபமாயிருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆகையினால் அந்த வேத வசனம் நமக்குள் வரும்பொழுது நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றுகிறது. தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பொழுது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தார். நம்மில் வந்திருக்கிற அந்த வெளிச்சம் இருளாய் போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். நமக்கு ரட்சிப்பு என்பது இலவசம். ஆனால் அந்த ஒளியை தங்க வைத்துக் கொள்வதற்கு நாம் பிரயாசம் எடுக்கணும். ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். அது நித்திய ஜீவன் வரைக்கும் கடந்து போகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணணும். கிரயம் செலுத்தணும்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு உத்தரவாதத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். சொன்னவர் யார்? நான் உலகத்திற்கு ஒளி என்று சொன்னவர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு வெளிச்சம் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை ரெண்டு தடவை சொன்னார். தன்னை உலகத்திற்கு ஒளி என்று ரெண்டு முறை சொன்னார். முதல் முறை பாவங்களை அவர் மன்னிக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளி, உனக்குள்ளே என்னுடைய வெளிச்சத்தை நான் அனுப்புறேங்கிறார். இரண்டாவது அவர் சொன்ன சம்பவம், ஒரு மனிதனுக்குள், பார்வையில்லாத ஒரு மனுஷனுக்குள் அவர் கண்ணை உண்டாக்கும் பொழுது நான் உலகத்துக்கு ஒளியினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லை, அந்த மனுஷனுக்குள் கண் இல்லை, மண்ணை வைத்து அவனுக்குள் ஒரு கண்ணை உண்டாக்கினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவ பயம் இல்லை, கர்த்தருக்காக வைராக்கியம் இல்லை, தாகம் இல்லை, கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லை, ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஆண்டவரை தேடுகிறதற்கான ஒரு தாகம் இல்லை, ஏதோ ஒண்ணு இல்லை. இல்லாமலேயே வாழ்ந்து முடிச்சிடாதீங்க, அது ஆபத்து. இல்லாததை உருவாக்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அங்கதான் சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியினார். உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லை, அதை உருவாக்குவார். அன்றைக்கு ஆதாமை பிதாவாகிய தேவன் உருவாக்கும் பொழுது முழுமையாய் உண்டாக்கினார். எதுவுமே அவனுக்குள்ள இல்லாம இல்லை, எல்லாமே முழுமையா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மனுஷனுக்குள் பல காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த மனுஷனுக்கு கண் இல்லை, அந்த கண்டை இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கி கொடுக்க முடிச்சது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லை, ஆனால் அதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள் உருவாக்கி கொடுக்க நினைக்கிறார். இப்ப தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை திறங்க, எது இல்லையோ அது ஆண்டவர்கிட்ட சொல்லு, எனக்கு இது இல்லப்பா, இது தேவ பயமான ஒரு தேவ பக்திக்குரிய ஒரு நேரம், மிக முக்கியமான ஒரு நேரம், ஒரு சீரியஸான ஒரு நேரம். கர்த்தருக்கு நேராய் உங்கள் இருதயத்தை திறந்து சொல்லு, எனக்கு இது இல்லை, எனக்கு வாஞ்சை இல்லை, எனக்கு வைராக்கியம் இல்லை, உமக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஜெபம் இல்லை, வேத தியானம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, கீழ்ப்பிடுதல் இல்லை, எது இல்லை சொல்லுங்க அவர்கிட்ட. அதை அவரால் உண்டாக்கி கொடுக்க முடியும், அதை அவரால் உண்டாக்கி கொடுக்க முடியும். ஒரு மண்ணை வைத்து கண்ணை உண்டாக்கின ஆண்டவருக்கு, உங்களுக்குள் இல்லாத ஒன்றை தனக்குள் வைத்திருக்கிறவர் அதை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அவருக்குள்ள எல்லாமே இருக்குது, அவரால் உங்களுக்குள் உண்டாக்கி கொடுக்க முடியும். அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, உங்களுக்கு கொடுப்பதற்கு அவரிடத்தில் இருக்கிறது. அவர் உலகத்திற்கு ஒளி, உங்களுக்கு எது இல்லையோ அதை கொடுக்க அவரால் முடியும், ஏன்னா அவர்கிட்ட இருக்குது. கேளுங்க அவர்கிட்ட, ஆண்டவரே என்கிட்ட இது இல்லப்பா, என்கிட்ட இது இல்லை, இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய ஒரு நேரம், எது இல்லையோ அதை சொல்லுங்க, அதை அவர் கர்த்தர் உங்களுக்குள் உண்டாக்குவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதன் பிறகு நீங்கள் கிரயம் செலுத்தணும், கிரயம் செலுத்தணும், எல்லாம் ஃப்ரீ கிடையாது, கிரயம் செலுத்தணும், கிரயம் செலுத்தணும். ஆண்டவருக்காக நேரத்தை செலவு செய்யணும், தினமும் நேரத்தை செலவு செஞ்சு ஜெபிக்கணும், தினமும் வேதத்தை வாசிக்கணும், பரிசுத்த வாழ்க்கையில வளருவதற்கான முயற்சி செய்யணும். சபைக்கு வரும்பொழுது ஒரு தேவ பயத்தோடு ஆயத்தத்தோடு வரணும், சரியான நேரத்துக்கு வரணும், கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், பாடணும், தேவ சமூகத்தில் நிற்கணும். கிரயம் செலுத்தாம எதுவும் வராது, கிரயம் செலுத்தாம எதுவும் வராது. சர்ச்சுக்கு வர்றது, கர்த்தரை தேடுகிறது நீங்க ஒரு சாதாரண விஷயமா எடுப்பீர்கள் என்றால் அது மிகவும் ஆபத்தான காரியம். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் அதை திரும்ப வாங்க முடியும், திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உங்கள் ஜீவனை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா நித்திய ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது, போனது போனதுதான். அதன் பிறகு கைவிடப்பட்ட பிறகு கதறி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் இந்த வேளையிலும் எங்களை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களை நம்பி எங்களை உலகத்திற்கு வெளிச்சம்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் உத்தரவாதத்தை நாங்கள் உணர்ந்து நாங்கள் நடக்கணும்ப்பா. இந்த வெளிச்சத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை நாங்கள் உமக்காக சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்றீங்க. இப்படி எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் எங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறீங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான்னு சொன்னீங்க. எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் புறஜாதி ஜனங்கள் சந்திக்கப்படும் பொழுது எங்கள் ஆண்டவர் எங்களை கனப்படுத்துகிற ஆண்டவர், எங்களை கனப்படுத்தி எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். இந்த காரியத்தை ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகள் இருதயத்தில் ஆழமாய் பதித்து வாழ்க்கையிலே உமக்காக சாட்சியாய் நிற்க பலன் கொடுங்க. கிரயம் செலுத்த உதவி செய்யுங்க. ஒருவரும் தங்கள் வாழ்க்கையை இந்த மேன்மையை இழந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கிருபை தாங்கட்டும், நடத்தட்டும். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்லலாம்.